வாழ்த்துறையில் முதலில் தஞ்சையின் மூத்த வழக்குரையர் ஐயா ராஜப்பா அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்.
மிகா தலைவர், மாண்புமிகு அமைச்சர்களே, அறிஞர் பெருமக்களே, இங்கு திரளாக வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். ஏ எஸ் ராமலிங்கம் என்னுடைய சக வழக்கறிஞர். அந்த அடிப்படையில் அவரோடு நான் நெருங்கி பழகியிருக்கிறேன். மற்றபடி அரசியல் பேச்சுக்களில் நான் கலந்து கொள்ள வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. இருந்தாலும் அப்படி கலந்திருந்தால் நானும் சுவைத்திருப்பேன். எங்கள் தஞ்சையார் சொன்னார், தான் மூத்தவர் என்றும் வி எஸ் ராமலிங்கம் இளையவர் என்றும் 7 வருஷம் வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் வி எஸ் ஆனுடைய படத்தை உருவத்தில் பார்த்தேன், அப்படி எனக்கு தோன்றவில்லை. காட்ரேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் தேவை போல இருக்கிறது. வி எஸ் ராமலிங்கம் அவர் வழக்கறிஞராக முன்பாலே அவர் காப்பினாரே எனக்கு தெரியும். அவர் வழக்கறிஞராக அந்தவர்களுக்கிருந்தே அவர் எனக்கு பழக்கம் உண்டு. அவர் அநேகமாக கேவி சீனிவாசன் இருந்தார் என்று நினைக்கிறேன். கேவி சீனிவாசன் ரொம்ப சாத்மீகமாக பேசுவார். நீதிமன்றத்திலும் அதிகமாக குரல் வெளிவராது. ஆனால் நமது நண்பர் வி எஸ் ராமலிங்கம் அவர்கள் ஆணித்தரமாக எதையும் எடுத்து கூற வல்லமை பட்டார். அவர் சாதாரணமாக வழக்குகளை நடத்தும் போது அதனுடைய பொருள் நூலை நன்றாக அறிந்து அதில் என்ன நீதிபதி எதிர்பார்ப்பார், எதிர்தரப்பில் என்ன எதிர்வாதம் செய்வார் என்றெல்லாம் முன்கூட்டியே யோசித்து கோர்ட்டுக்கு வருவார். ஆனால் அது கோர்ட்டுக்கு வரும்போது நான் பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் தான் நான் உட்கார்வார். அவர் உட்காரும்போது எல்லோரும் நினைப்பார்கள் அவர் வந்து லா வீக்லி, மெட்ராஸ் வீக்லி நோட்ஸு இந்த மாதிரி சட்ட புஸ்தகங்களை அடிக்க உணர்ந்து தான் வந்து பேசுவார் நினைக்கிறார். பட் அவர் கையில் நான் எப்போதும் பார்ப்பது பாரதியார், காந்தி, ரோஸ்வெல்ட், எல்லாம் லிட்ரேச்சரில் உள்ள லிட்ரி ஜெயின்ஸ் எல்லா புத்தகத்தையும் வச்சிருப்பார். இதுக்கும் வழக்குக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. ஆனால் தன் வழக்கை கூப்பிடாத போது அந்த புத்தகங்களை படிச்சுட்டு இருந்தார். எப்போ அந்த வழக்கை அவர் வழக்கை கூப்பிடாத உடனே வந்து நான் ரெடியாக கொஞ்சம் கூட தாமதம் கிடையாது. சாட்சியை கூப்பிட்டேன் அவர் கிராஸ் பண்ணலாம் ரெடியாக. அந்த மாதிரி ஒரு பெரிய வல்லமை படுத்தலை. ரெண்டாவது வளவழ குழகழ என்று பேச மாட்டேன். நீதிபதிகள்கிட்ட தான் என்ன சொல்ல வேணுமோ அதை வந்து ஆணித்தரமாக சொல்லணும். அந்த நீதிபதிகளும் ஒழுங்காக இருந்து அவர் சொல்வதில் அர்த்தம் என்ன இருக்கிறது நன்றாக கவனித்துத்தான் அவர் சொல்லை சாதாரணமாக எடுத்துக் கொள்வாங்க. மிகவும் அதில் உள்ள அர்த்தங்கள் என்ன, அது எந்த சட்ட பாயிண்டில் அவர் விரும்புகிறார் என்றவர்கள்லாம் ரொம்ப ஆராய்ச்சி செய்வார். அதில்தான் எனக்கு அவர் பேரில் ஒரு பெரிய அபார அன்பு அவர் பேரில். வழக்கிலிருந்து சாதாரணமாக ஏனோ தானோ நடத்த போற இல்லவே இல்லை. எந்த வழக்காக இருந்தாலும் நான் பார்த்தது சிவில் வழக்கு தான். அவர் கிரிமினல் கேஸ் நடக்கும்போது நான் வந்து அவரோட நின்றதில்லை. ஆனால் அவர் கிரிமினல் வழக்கு சம்பந்தமாக நடத்தியதை வழக்கறிஞர் சங்கத்திலே வந்து வழக்கறிஞரிடம் உட்கார்ந்து நான் இன்ன பேசினேன், இதில் என்ன தப்பு இருக்கிறது என்று எல்லாரையும் வைத்து கொண்டு பேசுவார். அவர் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லதும் இவ்வளவும் கேட்குமா, நீதிபதி தடுமாறுகிறார், ஈரங்கியை மாற்றி கொண்டே இருக்கிறார் அப்படி என்று எனக்கு தோணும். சமீகாலமாக இந்த கும்பகோணம் பள்ளிக்கூடம் நெருப்பு எந்த கேசமாக சாதாரணமாக கேட்பார், ஏன் பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த உணவு சமைக்கிறவங்க நெருப்பு வச்சதுனால நெருப்பு இருந்தது. இல்லை பண்ணோம், யார் பண்ணோம், எளிமையான உள்ளவங்களுக்கு இதனுடைய காரணம் யார், என்ன என்னங்கிறது, எவ்வாறு மற்றவர்களை தவறாக எடுத்திருக்கிறார்கள் என்று ரொம்ப வெகுவாக சொல்வார். நாங்கள் எல்லோரும் சிவிலுக்கு எல்லோரும் ஆர்வமாக கேட்போம். ஏனென்றால் அவர் ஒவ்வொரு லாஜிக்கலாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் போவார். மேத்தமேட்டிக்ஸில் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டால் மார்க் கிடைக்குங்கிற மாதிரி ஆரம்பத்தில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். அதனால் அவருடைய அணுகுமுறை வழக்கை எவ்வாறு நீதிபதியை திருப்திப்படுத்த வேண்டும், எவ்வாறு தன் கட்சிக்காரருக்கு வெற்றி தேடி தர வேண்டும் என்பதை நன்றாக அறிந்து அதன் வழியே அவர் நடந்து கொள்வார். அதே முறையில் வழக்கு சட்ட புஸ்தகங்களையும் நன்றாக இந்த புஸ்தகம் எடுத்துருந்தால் கூட அவருடைய கேஸ் கட்டில் எல்லா புத்தகங்களும் இந்த தீர்ப்புகள்லாம் எடுத்துன்னு சொல்லுவார். அவர் திறமை மிக்கவர். முன்னாலே பேசியவர் சொன்னது போல் அவருக்கு பாராட்டு முன்னுமே நடந்திருக்க வேண்டும். அதோடல்ல பதவிகளும் கிடைத்திருக்க வேண்டும். அவருடைய ஸ்நேகிதர் ஆசான் பாத இறந்து போன பாசாரி அவர் சொல்வார் அடிக்கடி, இவருக்கு இருக்கிற திறமைக்கு ஏன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட ஆகல அப்படின்னு கேட்பாங்க. ஏன் கேட்டால் இவர் வந்து அரசியல் சிக்கலில் மாட்டிட்டு இருப்பார். அதனால் தகுதி திறமை எதுவும் அபரிமிதமாக இருந்த போதும் அவருக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்காதனால் ஒரு பெரிய பதவிகளோட கிடைக்க முடியாமல் இந்த தினம் அவருக்கு பாராட்டு விழுந்த இடத்தில் நாங்கள் எல்லோரும் பெருமைப்படுகிறோம். அவர் நீண்ட காலம் வாழ்ந்து இன்னும் பல பாராட்டுகளை பெற்று நன்மை அடைய வேண்டும் என்று கேட்டு வெளியிடுகிறோம்.